நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைத்தாடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறியும் சத்சங்கமாக அமைகின்றது. அதில் நாங்கள் இப்போது பல அடிப்படை கருத்துக்களை அறிந்து அதை கேட்டல் மூலம் அறிந்திருக்கின்றோம். இப்போது அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதன் பிரகாரம் வரும் கேள்விகளுக்கு, ஆரம்ப கேள்விகளுக்கு பதில் காண்பது மூலமாக அதை சிந்திக்க தொடங்கியிருக்கின்றோம். அதன் முறையில் இன்று ஒரே ஒரு கேள்விதான் வந்திருந்தது. அதை வைத்து எங்களுடைய சத்சங்கத்தை தொடங்குவோம். அந்த கேள்வி என்னவென்றால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கேள்வி, இறைவனின் ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அருளல் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில் ஐயா. அதில் மூன்று வகையான ஐந்தொழில்கள் இருக்கென்று ஒரு இடத்தில் குறிப்பு தந்திருக்கின்றீர்கள். அதாவது தூள ஐந்தொழில், சூட்சும ஐந்தொழில், அதி சூட்சும ஐந்தொழில் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதை பற்றிய மேலதிக விளக்கம் பெரிதாக சொல்லவில்லை. ஆகவே இந்த ஐந்தொழில்களை பற்றிய விளக்கத்தை இன்று தர முடியுமா என்று ஒரு அன்பர் கேள்வி எழுதியிருந்தார். அவர் கூறியது உண்மை. நாங்கள் ஐந்தொழில்களை பார்த்திருக்கின்றோம், ஆனால் அந்த மூன்று நிலைகளில் வைத்து விரிவாக பார்க்கவில்லை. அதை இன்றைய சத்சங்கத்தில் முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லித்தந்த விடயத்தை வைத்து பார்த்து விடுவோம். அதாவது இந்த ஐந்தொழில்கள் ஏன் ஆற்றப்படுகின்றன, இந்த உயிரை அனாதி நிலையில் இருக்கும் உயிரை, ஆணவ மலத்துடன் கட்டுண்டு இருக்கும் உயிரை அந்த நிலையில் இருந்து விடுவித்து இறைவனைப் போல பேரின்ப நிலையில் சச்சிதானந்த நிலையில் எங்களை வைத்திருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பியதால் அந்த ஐந்தொழில்களை புரியும் நிலைக்கு வந்தார். ஆகவே இந்த ஐந்தொழில்கள் என்னவென்று ஆரம்ப நிலை எல்லோருக்கும் ஓரளவு தெரியும். ஆனால் இது மூன்று இடத்தில் தொழிற்படுகின்றது. ஒன்று தூலத்தில், ஒன்று சூட்சுமத்தில், ஒன்று அதிசூட்சுமத்தில். நோமலாகிய தூள நிலையில் எங்களுக்கு தெரிகின்றது படைத்தல், காத்தல், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்வோம், அழித்தலை அழித்தல் என்று சொல்லு பெரும்பாலும் சைவ சித்தாந்தத்தில் பாவிப்பது இல்லை, ஒடுக்குதல் என்று சொல்வார்கள். ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்து செயல்களுக்கும் அதிதெய்வங்களை இறைவன் வைத்திருக்கின்றார். படைத்தலுக்கு பிரம்மனும், காத்தலுக்கு விஷ்ணுவும், ஒடுக்குதலுக்கு உருத்திரனும், மறைத்தலுக்கு மகேஸ்வரனும், அருளலுக்கு சதாசிவனையும் இறைவன் வைத்திருக்கின்றார். இவர்கள் இதில் இயங்கும் போது நிச்சயமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் உங்களுக்கு தெரியும், இறைவன் பாதி சக்தி பாதியாகத்தான் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் ஆதாரமாக இருக்க சக்தி அதை செயல்படுத்துகின்றாள் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த முறையில் இவர்களுக்குரிய சக்தியையும் இன்று பார்த்து விடுவோம், அவர்களுடைய பெயர்களை. அதாவது பிரம்மனின் சக்தியாக சரஸ்வதியும், விஷ்ணுவின் சக்தியாக லக்ஷ்மியும், உருத்ரனின் சக்தியாக உமாதேவியாரும், மகேஸ்வரனின் சக்தியாக மகேஸ்வரியும், சதாசிவனின் சக்தியாக மனோன்மணியும் சக்தி இடத்திலிருந்து செயல்படுகின்றார்கள் என்று முன்னர் பார்த்திருந்தாலும் மீண்டும் அதையும் ஒரு முறை பார்த்து விட்டோம். இப்போது இந்த ஐந்து தொழில்கள் நடைபெறுகின்றன. இந்த ஐந்து தொழில்களும் எதற்காக நடைபெறுகின்றது என்று முதல் நிலையில் பார்ப்போம், ஆரம்ப நிலையில். அதாவது இந்த ஐந்து தொழில்கள் நடத்தப்படுகின்றன. இதில் நடத்தப்படும் ஐந்து தொழில்களில் முதலாவது தொழிலான படைத்தல், இதில் என்ன இறைவன் செய்கின்றார் உயிர்களுக்கென்று பார்த்தால், இந்த ஐந்து தொழில்களும் உயிர்களுக்காக ஆற்றப்படுவதென்று பார்த்துவிட்டோம். இந்த படைத்தல் தொழில் மூலம் உயிர்களுக்கு இறைவன் என்ன செய்கின்றார் என்று பார்த்தால், தனு கரண புவன போகங்களை படைக்கின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் விரிவாக பார்த்தோம். அதேபோல் காத்தல் தொழிலில் என்னத்திற்காக இந்த காத்தல் தொழிலை செய்கின்றார் என்றால், இந்த தனு முதலியவற்றை, இந்த தனுவில் படைக்கப்பட்டவற்றை நாங்கள் காலவரை நிலையில் இது படைக்கப்பட்டிருப்பதால் அது வரைக்கும் படைத்ததை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த காத்தல் தொழில் நடைபெறுகின்றது. அடுத்ததாக இந்த ஒடுக்குதல் தொழில் ஏன் நடைபெறுகின்றது என்று பார்த்தோம் என்றால், இந்த ஒடுக்குதல் தொழிலில்தான் நாங்கள் இந்த மாயையில் இருப்பவற்றை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ஒடுக்குதல் தொழிலை பாவிக்கின்றார். அதன் பின் மறைத்தல் தொழிலை என்னத்திற்கு பாவிக்கின்றார், இந்த உயிர்களை தன்னிடமிருந்து மறைத்து செயலாற்றுவதற்காக அவர்களை இந்த விடயத்தில் ஈடுபடுத்த வைப்பதற்காக தன்னை மறைக்கின்றார். அதன் பின் அருளல் எப்போது நடைபெறுகின்றது, இந்த உயிர்கள் எல்லாம் இவற்றினால் அனுபவப்பட்டு பதிஞானத்தை நோக்கி வரும்போது இறைவன் அருளல் தொழிலை செய்கின்றார் என்றது இந்த ஐந்து விடயங்களுக்கான கருத்து. இந்த நோக்கங்களை சைவ சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த படைத்தல் செய்வது என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் விளக்கம், முதலாவது விளக்கம், உயிர்களை மலப்பரிபாகத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த படைத்தல் தொழில் நடைபெறுகின்றது. காத்தலின் தொழில்கள் என்னத்திற்கு நடைபெறுகின்றதென்றால், இந்த உயிர்களை நாங்கள் வினைப்போகத்தை அனுபவிப்பதற்கு அவர் இந்த படைத்தவற்றை காக்கின்றார். அடுத்ததாக ஒடுக்குதல் தொழில் ஏன் நடைபெறுகின்றதென்று பார்த்தால், உயிர்கள் இப்படி செயலாற்றும் போது அவை களைப்படைந்து விடுவதால் அந்த நிலையில் வைத்தால் அவை மேற்கொண்டு செயலாற்ற முடியாது என்பதற்காக இறைவன் ஒடுக்குகின்றார் என்று பார்த்தோம். இனி அவர் ஏன் இதை மறைக்கின்றார் என்று சொன்னால், அதாவது இந்த உயிர்களிடமிருந்து தான் மறைந்திருந்தால்தான் இந்த உயிர்கள் தன்னுடைய விருப்புப்படி எல்லாவற்றிலும் ஈடுபட்டு தன்னுடைய வினைகளை முடிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் மறைத்தல் தொழில் மூலம். அருளல் தொழில் மூலம் பார்ப்போமாக இருந்தால், தன்னுடைய நிலைக்கு உயிர்களை உயர்த்துவதற்காக, அந்த சச்சிதானந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவர் அருளல் தொழிலை புரிகின்றார் என்று இந்த இந்த ஐந்தொழில்களை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே இதில் இரண்டு தொழில்களில் இரண்டு விதமான செயல்கள் உண்டு. முக்கியமாக நாங்கள் ஒடுக்குதல் தொழிலை பார்ப்போமாக இருந்தால் அதில் இரண்டு தொழில்கள் இரண்டு காரணத்திற்காக இறைவன் செய்கின்றார். ஒன்று, களைப்படைந்த ஆன்மாக்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக ஒடுக்குதல் செய்கின்றார். அதைவிட அந்த நிலையில்தான் சைவ சித்தாந்தத்தில் சொன்னதின்படி எங்களுடைய உயிர் இந்த மனித உடலில் இருந்து தனியத்தான் செயல்பட்டு முடிக்க முடியாது. எங்களுடைய வினைகளை நாங்கள் இந்த மனித உடலை உதறும் போது ரெண்டு இடத்திற்கு நாங்கள் சென்று வருகின்றோம் என்று சில வகுப்புகளுக்கு முன்னால் படித்திருக்கின்றோம். ஒன்று சொர்க்கம், மற்றது நரகம். அந்த ரெண்டு இடத்திற்கும் எங்களுடைய இறப்பின் பின்னால் இந்த தூள உடலை உதறியவுடன் எங்களுடைய ஆன்மாக்கள் சென்று மீண்டும் மனித உடலுக்கு பெரும்பாலும் இழிவாக வாழ்ந்திருந்தால் வேறு உடலுக்கோ அது மீண்டும் வருகின்றது. ஆகவே அந்த ரெண்டு நிலைகளில் சொர்க்கத்தையும் நரக இடத்திலையும் போய் நாங்கள் செய்ததுக்குரிய வினைகளை அனுபவிப்பதற்காக, அது நல்வினையாயிருந்தால் சொர்க்கம், தீவினையாயிருந்தால் நரகம், அதற்காக கூட இந்த ஒடுக்குதல் தொழில் செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஒடுக்குதல் தொழில் களைப்புற்ற ஆன்மாக்களுக்கு இழைப்பாறு முகமாக இந்த ஒடுக்குதலை செய்கின்றார். மீண்டும் உடல் கொடுப்பதற்கு அதைவிட சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படும் இரண்டு ஓணங்களில் இந்த ஆன்மாக்கள் உடலை உதறியவுடன் சென்று வருவதற்காகவும் அந்த தொழில் செய்யப்படுகின்றது. அதேபோல் இந்த மறைத்தல் தொழிலை செய்வதும் போது கூட உயிர்களை செயல்படுத்துவதற்காக அந்த மறைத்தல் தொழிலில் இறைவன் ஈடுபடுகின்றார். அந்த செயல் மூலம்தான் இரண்டாவது காரணம் இடம்பெறுகின்றது, உயிர்களுக்கு இருவினை ஒப்பு. ஆகவே இந்த ரெண்டு தொழில்களும் இரண்டு காரணங்களுக்காக செய்யப்படுகின்றது என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். இன்றைய நண்பருடைய கேள்விக்குரிய விரிவான விளக்கம். இனி நாங்கள் இவற்றை விளங்கிவிட்டதென்றால் அடுத்ததாக என்ன பார்க்க வேண்டுமென்றால், இது மூன்று நிலைகளில் இந்த ஐந்தொழில்கள் இருக்கின்றது. இது ஆரம்ப நிலையை பார்த்திருக்கின்றோம். அடுத்த நிலைதான் சூட்சுமா ஐந்தொழில். சூட்சுமா ஐந்தொழிலை இறைவன் எப்போது செய்கின்றார் என்றால் முற்றழிப்பு காலத்தில் செய்கின்றார். அந்த காலத்தில் அவர் தனியத்தான் இருக்கின்றார் முற்றழிப்பின் பின். அதன் பிறகு இவற்றை எல்லாம் படைப்பதற்கு, காப்பதற்கு, ஒடுக்குதலுக்கு, மறைத்தலுக்கு, அருளலுக்கு மீண்டும் அதை செயல்படுத்தும் நிலையைத்தான் சூட்சுமா ஐந்தொழில்கள் என்று சொல்கின்றோம். அதிசூட்சுமா ஐந்தொழில் என்றால் அதற்குரிய விளக்கம் என்னவென்றால், இறைவன் உயிருக்கு உயிராய் நிற்கின்றான் நின்று உணர்த்தும் போது அந்த ஐந்தொழில் நடக்கின்றது. இவற்றை பற்றி சிறிது விரிவாக பார்ப்போமாக இருந்தால், சூட்சுமா அதிசூட்சுமா ஐந்தொழில்களை சூட்சுமா ஐந்தொழில் என்று சொன்னால் அதில் கூட இந்த இறைவன் இந்த ஐந்தொழில்களை ஆற்றுகின்றான். அந்த ஐந்தொழில்களை எதற்காக ஆற்றுகின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதாவது படைத்தல் தொழிலை அந்த சூட்சுமா ஐந்தொழிலில் நடத்தும் போது இறைவன் சித்து சத்து பொருட்களை பார்க்கின்றான் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் காத்தல் தொழிலே நடக்கின்றது என்றால் சூட்சும நிலையில் மாயா காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் பயன்படுத்துகின்றான். ஒடுக்குதல் தொழிலை என்னத்திற்கு இறைவன் பயன்படுத்துகின்றான் என்றால், கண்மமலம் சஞ்சித கண்மத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஆன்மாக்கள் அந்த ஒடுக்குதல் தொழிலை சூட்சும ஐந்தொழிலில் பாவிக்கின்றான். அதேபோல் சூட்சும ஐந்தொழில்களில் மறைத்தலை இறைவனேன் பாவிக்கின்றான் என்றால், அதாவது மறைக்கக்கூடியவற்றை மறைக்கின்றான் அந்த நிலையில், அதற்காக இறைவன் அந்த தொழிலை செய்கின்றான். அதேபோல் அருளல் தொழிலை சூட்சும நிலையில் என்னத்திற்கு பாவிக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், அறிவிக்கக்கூடியவற்றை அறிவிப்பதற்கு உயிர்களுக்கு அந்த தொழிலை பாவிக்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றது சைவ சித்தாந்தம் என்று பேராசிரியர் முழு விளக்கமும் கொடுத்திருக்கின்றார் சூட்சும ஐந்தொழிலை பற்றி. அதேபோல் அதிசூட்சும ஐந்தொழில்களை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அதிலும் இந்த ஐந்து தொழில்களும் நடைபெறுகின்றன. ஆனால் அந்த அதிசூட்சும ஐந்தொழில்களில் இதை நடக்கும் போது இது எங்கே நடைபெறுகின்றது என்றால் எப்போது நடைபெறுகின்றது என்று இரண்டு கேள்விக்கும் விடை காண்பவமாக இருந்தால் இது நடைபெறும் இடம் புருவ மத்தி ஒவ்வொரு உடலிலும். இது எப்போது நடைபெறுகின்றது இந்த அதிசூட்சும் ஐந்தொழில்கள் என்றால் இறைவனால் உயிருக்கு உயிராயிருக்கும் போது அவன் இதை நடத்துகின்றான். ஆகவே உயிருக்கு உயிராய் அவன் ஆன்மாக்களுடன் இருக்கும் போது இந்த ஐந்தொழில்களையும் எப்படி நடத்துகின்றான் என்று பார்ப்போமாக இருந்தால், படைத்தல் தொழிலை ஒரு உயிருக்கு அந்த விடயங்களை அறிவிப்பதற்கு பயன்படுத்துகின்றான் அந்த ஐந்தொழில் மூலம். அதேபோல் காத்தல் தொழிலை அந்த விடயத்தை அனுபவிக்க செய்வதற்காக இறைவன் அந்த தொழிலை செய்கின்றான். ஒடுக்குதல் தொழிலை அந்த விடயத்தை விடயத்தில் அழுந்தி நின்று உயிர்கள் செயல்படுவதற்காக அந்த ஒடுக்குதல் தொழிலை அவன் ஆற்றுகின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதேபோல் மறைத்தல் தொழிலை அவன் ஏன் செய்கின்றான் என்று பார்த்தால், அதாவது அது அந்த அந்த விடயத்தில் உயிர்களை விருப்பு ஏற்படுத்துவதற்காக அந்த மறைத்தல் தொழிலை அவன் அந்த அதிசூட்சும நிலையில் செய்கின்றான். அருளல் தொழிலை ஏன் செய்கின்றான் என்று பார்த்தால், அதை அந்த விருப்பு வைத்ததை அதை செய்து முடிப்பதற்கு இறுதி நிலையை செய்து முடித்து சச்சிதானந்த நிலையை அடைவதற்காக அந்த இறுதி நிலையை செய்ய வைப்பதற்கு அதில் ஒரு தெளிவு நிலையை பெற வேண்டும் உயிர். அந்த தெளிவு நிலையை கொடுப்பதற்காக இறைவன் அந்த அருளலை அதிசூட்சும நிலையிலிருந்து செய்கின்றான். இதில் முக்கியமான விடயம் இந்த அதிசூட்சும நிலையில் நின்று செய்வதற்கு எங்களுடைய கிரியா யோகத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அதாவது இந்த அதிசூட்சும நிலையில் இந்த ஐந்தொழில்களை இறைவன் ஆற்றும் இடம் புருவ மத்தி என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இந்த புருவ மத்தியை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சிகள் சூட்சும உடல் பயிற்சிகள் அமைந்திருக்கின்றன. அது சுவாசமாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், இறுதி நிலையாகவும் இருக்கலாம், பக்தி. ஆகவே இந்த புருவ மத்தியில் தான் இந்த அதிசூட்சும ஐந்தொழில்களை இறைவன் ஆற்றுகின்றான். இதில் பேராசிரியர் சொன்ன குறிப்பு என்னவென்றால், இறைவன் நாங்கள் நம்புகின்றோமோ இல்லையோ, ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தனித்தனியாக அந்த சிவ நடனத்தை எங்களுடைய புருவ மத்தியில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அதிசூட்சும நிலையில், தூள நிலையில் அல்ல. ஆகவே நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் மனித பிறப்பில் எங்களுடைய புருவ மத்தியில் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கின்றான் அதிசூட்சும நிலையில். அதை அறியாத மூடர்களாக நாங்கள் அலைந்து கொண்டு திரிகின்றோம். ஆகவேதான் கிரியா யோகத்திலும் சத்குரு கிரியா பாபாஜி புருவ மத்தியை வைத்து அவருடைய பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லா அருளாளர்களும் புருவ மத்தி தியானங்களை சொல்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்ன? இறைவன் அங்கு நடனமாடுகின்றான். அங்குதான் அவனுடைய ஐந்து அதிசூட்சும ஐந்தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றான். அதை நாங்கள் எப்படி உணரலாம்? இந்த கேட்டல் மூலம் உணர முடியாது, தெளிவு மூலமும் உணர முடியாது, அனுபவத்தின் மூலம்தான் உணரலாம். ஆகவேதான் இந்த பயிற்சிகள், கிரியா யோகா பயிற்சிகள் அந்த அனுபவத்தை எடுப்பதற்கு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது சாதகர்களே. ஆகவே அந்த இடத்தில் அவனுடைய ஐந்தொழில் அதிசூட்சும ஐந்தொழிலை நாங்கள் உணர வேண்டும், அறிய வேண்டும். அதிலிருந்து எங்களுடைய இறுதி பதிஞானத்தை அடைய வேண்டுமென்றால் சாதனை மிகவும் முக்கியமானது என்பது இங்கு விளங்குகின்றது. இந்த ஐந்தொழில்களிலிருந்து, இந்த அன்பர் என்று கேட்ட கேள்வியிலிருந்து, அந்த கேள்வி வந்ததற்கும் காரணமும் பாபாஜி பெரம்பொருள் தான். ஏனென்றால் இது அவர்களுடைய சத்சங்கம். இன்னும் மேலதிக விளக்கம் கிடைத்திருக்கின்றது சாதகர்களுக்கு. என்னத்திற்காக எங்களுடைய சாதனை பயிற்சிகள் முக்கியம்? அந்த அதிசூட்சும நிலையை நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சாதனையில்தான் சென்று பார்க்கலாமே தவிர, இந்த அறிவை எடுத்துவிட்டு கேட்டலில் நின்று பார்க்க முடியாது. அதை சிந்திக்க வேண்டும், அது வாழ்க்கைக்கு உதவும். அது தெளிவு பெற வேண்டும், அதுவும் வாழ்க்கைக்கு உதவும். அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த அனுபவத்தை எடுத்தவுடன் தான் நாங்கள் அந்த அதிசூட்சும நிலையில் இறைவனை நாங்கள் பார்க்கலாம், அது மாத்திரமல்ல உணரலாம். ஆகவே இந்த கேள்விக்குரிய பதில் இன்று அப்படியாக அமைந்திருக்கின்றது. சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் கொடுத்த விடயத்துடன் அதற்கு மேலாக இன்னொரு நிலையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த புருவ மத்தியில் நடக்கும் நடனத்தை மத்தியால் அவத்தை என்று சொல்வார்கள். இதை பற்றி நாங்கள் ஒரு வகுப்பில் பின்னர் பார்ப்போம். சிறிது விரிவாக இந்த அவத்தைகளை பற்றி, இந்த மத்தியால் அவத்தை என்று சொல்வது என்னவென்றால், இந்த புருவ மத்தியிலேயே இந்த ஐந்து விடயங்களும் உடலில் நடைபெறும் அதிசூட்சும நிலையில். அந்த ஐந்து நிலைகள் யாவன? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்ற இந்த ஐந்து நிலைகளும் புருவ மத்தியில் நனவு நிலை இடம் கொண்டிருக்கின்ற புருவ மத்தியில் நடப்பதுதான் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் மத்தியால் அவத்தை என்று சொல்லப்படுகின்றது. இந்த மத்தியால் அவத்தையில் இந்த புருவ மத்தியில் அது நனவுக்குரிய இடம். அந்த நனவுக்குரிய இடமான உடலில் புருவ மத்தியிலேயே இந்த ஐந்து விடயங்களும் நடைபெறுகின்றது. அதாவது நனவினில் நனவு, நனவினில் கனவு, நனவினில் உறக்கம், நனவினில் பேருறக்கம், நனவினில் உயிர்ப்படக்கம். இவையெல்லாம் என்ன மாதிரி, இந்த சொல் மூலம் அறிவதல்ல, உங்களுடைய சாதனையில் உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் அறிய வேண்டும். அதற்குத்தான் இந்த கிரியா யோகா பயிற்சி. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் இப்போது என்னத்திற்காக இவை எங்கெல்லாம் இவை நடைபெறுகின்றது, எப்படி நடைபெறுகின்றது, அதை நடத்துபவர் யார், அவற்றை மையமாக வைத்துத்தான் இந்த பயிற்சி எல்லாம் அமைந்திருக்கின்றது என்ற தகவல்கள் எங்களுக்கு இப்போது பாபாஜியும் பரம்பொருளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அதை வழி நின்று எங்களுடைய சாதனையை பெருக்குவோம், எங்களுடைய சாதனையில் பயணிப்போம். எல்லோரும் இன்புற்று இறைவனின் பதிஞானத்தை இந்த பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பில் அடைவோம் என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தில் இந்த ஒரு கேள்விக்கு பதில் காண்பதன் மூலமாக, இந்த சத்சங்கத்தில் இன்று பாபாஜியும் பரம்பொருளும் எங்களுடன் இருந்து பதில் காண செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
நாங்கள் ஏற்கனவே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பல வகுப்புகள் தெளிவாக படுத்தியிருந்தோம். அதன் பின்பு மீட்டர் வகுப்புகளில் மிகவும் தெளிவுபெற்றோம். இருப்பினும் இடக்கிடையே சைவ சித்தாந்தத்தில் இப்படியான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் போது அதற்கு மேலும் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி மனத்தில் உள்ள பதிவு ஆழ்மன பதிவாக சிறந்த விளக்கமாக இருப்பதற்கு இன்றைய சத்சங்கங்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே படித்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் ஐந்தொழில்களில் ஏன் ஆற்றப்படுகின்ற என்பதை நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் இருந்து பின்வரும் தடயங்களில் சுருக்கமாக மீட்டர் செய்யக்கூடியதாக இருந்தது. அதாவது ஐந்தொழில்கள் தூளத்தில் சூக்மத்தில் அதி சூக்மத்தில் நடைபெறுதல், ஐந்தொழில்களுக்குரிய கடவுள் ஆதி தெய்வங்கள், அடுத்ததாக அது பற்றிய முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால் சூக்ம ஐந்தொழில்கள் அதி சூக்ம ஐந்தொழிலை பற்றியும் விளக்கங்கள் மனத்தில் நன்றாக இருந்தது. உயிருக்கு உயிராய் இருக்கும் போது பயன்படுத்தல், புருவ மத்தியில் நடைபெறும் விதம், இறுதியாக மத்தியாரவத்தையை பற்றியும் எல்லாவற்றையும் இந்த தடயங்களில் பார்க்கும்போது எங்களுக்கு மீட்டல் சிறப்பாக மனத்தில் தோன்றியது. எனவே நாங்கள் இதை முக்கியமாக எங்களுடைய சாதனை பயிற்சியோட தொடர்புபடுத்தி இறுதியாக கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எங்களுடைய சாதனைகளையும் கூட்ட வேண்டும். அதே நேரத்தில் இந்த பயிற்சிக்கும் சாதனைக்கும் கிரியா யோகத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் உள்ள தொடர்புகளை மீண்டும் மீண்டும் நினைத்து அதில் தெளிவு பெற்று எங்கள் சாதனைகளை கூட்டுவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா. அதை உங்களால் முடிந்த அளவு அதை சுருக்கமாக சரியாக சொல்லியிருந்தீர்கள். மக்களுக்கு அது போய் சேரும். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் சைவ சித்தாந்தத்தினுடைய 36 தத்துவங்களை அடக்கிய ஒரு கருத்துக்களை, சைவ சித்தாந்தத்துல கூறப்பட்ட விஷயத்தை நம்ம கிரியா யோகத்துல அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூட்சும விஷயத்தையும் அதை விரிவாகவும் தெளிவாகவும் கூறப்பட்ட இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பான ஒரு சத்சங்கம். அரியத்துக்கு அரிய பெரிய பொருளாம், அப்பொருளாம் எப்பொருளும் காண முடியாத பொருள் சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றார். இந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லக்குள்ள மாணிக்க வாசகர் அந்த பதில சொல்றார். அந்த விஷயத்த இந்த 36 தத்துவங்களை வச்சு இந்த சைவ சித்தாந்தத்துல நமக்கு பாபாஜி வாரந்தோறும் இந்த மாதிரி சைவ சித்தாந்த கிளாஸுக்குல அழகா அதை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு வர்றார். எப்படிலாம் இந்த கருவிகள் எப்படி வேலை செய்து, தத்துவங்கள் எப்படி வேலை செய்து, நமக்குள்ள இவ்வளவு பெரிய வேலை நடக்குதான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ விஷயங்களையும் நம்ம தெரியாதே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அறியத்துக்குத்தான் பாபாஜி நமக்கு வந்து ஒரு குறியீடு காட்டி இந்த சைவ சித்தாந்தத்து மூலிமா நமக்கு நடத்தி காட்டிட்டு இருக்காரு. இதை நம்ம செம்மையா புடிச்சு சாதனா பயிற்சிகளை செம்மையா செஞ்சு, தியான பயிற்சிகளை செம்மையா செஞ்சு, வாழ்க்கை நெறியில சரியா இருந்து இந்த விஷயத்தை நம்ம அடையக்குள்ள பேரானந்தத்தை அடைவீங்கன்னு சொல்லி மெய்கண்டார் வந்து சாட்சாட்டா சொல்றார். பேரானந்தத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த வழிதான். அதுக்கு கிரியா யோகம் ஒரு பெரிய பலமா இருக்குது. அதை நமக்கு பாபாஜி கொடுத்துருக்காரு. அதை செம்மையா நம்ம பயன்படுத்தி அவருக்கும் நன்றி சொல்லி, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி சிறப்பா வாழணும். அதுல வந்து இன்னொரு இந்த சத்சங்கத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, சொல்லக்குள்ள உயிருக்கு உயிரா இருந்து நம்மளை செயல்படுத்துறாரு இறைவன் என்ற ஒரு விஷயத்த, அதை ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உயிருக்கு உயிரா தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை மாணிக்க வாசகர் தெளிவா சொல்ற, உயிருக்கு உயிரா நின்று நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பாதுகாத்து வளர்த்துட்டு வர்றாரு இறைவன். அதையும் நம்ம உணரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதையும் உணர்ந்து நம்ம பயிற்சிகளை செம்மையா செஞ்சு பாபாஜிக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையை செம்மையாக வாழ்வோமா. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை சிறு உபமானமும் கொடுத்து மிகவும் மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் அதை பாபாஜி பெரம்பொருள் அருள்நாள் கார்த்திகேயன் ஐயா கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை, மிகவும் அருமை. அதை விட இறுதியாக இந்த ஐந்தொழில்களில் இறுதியான கருத்தையும் சொல்லி இந்த ஐந்தொழில்களுக்குரிய சத்சங்கத்தை முடிக்கின்றேன். அதாவது இந்த ஐந்தொழில்களில் இருக்கும் முதல் மூன்று தொழில்களும் எதனிடத்தில் நடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், அது மாயையாகிய சடப்பொருளிடத்தில் நடைபெறுகின்றது. அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற மூன்று தொழில்களும். அதே போல இறுதியாக இருக்கும் ரெண்டு தொழில்களாகிய மறைத்த அருளல் என்ற தொழில்கள் எங்கு நடைபெறுகின்றது, எதனிடத்தில் நடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றதென்றால், அது உயிராகிய சித்துப்பொருளிடத்தில் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த ஐந்தொழில்களை கூட சைவ சித்தாந்தத்தில் முதல் மூன்று தொழில்களை முத்தொழில்களாகவும், அது மாயையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதென்றும், இறுதி தொழிலாக இருக்கும் மறைத்தல் அருளல் என்ற தொழில் உயிரிடத்தில் சித்துப்புரலில் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் சைவ சித்தாந்த பேராசிரியர் அந்த இறுதியில் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் ஒரு முக்கியமான செய்தி. அதை பற்றிய மேலதிக விவரங்கள் நாங்கள் படித்து கொண்டு போகும் போது இன்னும் ஒவ்வொரு இடங்களில் அதை பார்ப்போம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.